அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
அன்பர்களே, நேற்றைய தினத்தின் இரவிலே பல பிரச்சனைகளோடு நீங்கள் படுக்கைக்கு சென்றிருக்கலாம். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எனக்கு வந்துவிடுமோ என்ற பயத்தோடு வானொலி பெட்டி முன் இருக்கிறீர்கள் அல்லவா? மகிழ்ச்சியுடன் இந்த நாளை ஆரம்பியுங்கள்.
வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவற்றினால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்ற கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களாக தொடர்ந்து வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்டு நித்திய ஜீவனின் நிச்சயத்தை பெற்றவர்களாக இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்க காத்திருக்கிற உங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்கள் அன்பின் கடிதங்களுக்காக நன்றி கூறுகிறோம். நீங்கள் எப்படி மற்றவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துகிறீர்கள் என்பதை குறித்தும் எழுதியிருந்தீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய இந்த சின்ன சின்ன முயற்சிகளினாலே அநேகர் நித்திய ராஜ்யத்தின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்வார்களாக. இந்நாட்களிலே நாம் யோவான சுவிசேஷத்தை கற்று வருகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே 17 அதிகாரத்தின் முதல் 19 வசனங்களை சிந்தித்தோம். அந்த பகுதியிலே முதல் 5 வசனங்களிலே இயேசு தமக்காக ஜெபித்தார். 6 வசனத்திலிருந்து 19 வசனம் வரை தன்னோடு இருந்த சீடர்களுக்காக ஜெபித்தார். 20 வசனம் முதல் அவர் திருச்சபைக்காக ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். திருச்சபைக்காக என்று சொல்லும்பொழுது இன்றைக்கு அவரை விசுவாசித்திருக்கிற எனக்காகவும் உங்களுக்காகவும் அன்றே அவர் ஜெபித்திருக்கிறார். இப்பொழுது 200 நூற்றாண்டுகளுக்கு பிறகு இயேசு எனக்காக ஜெபித்தார் என்பதை நான் அறியும் பொழுது அது இவ்வளவு உற்சாகமாயிருக்கிறது இல்லையா? பாருங்கள், யோவான் 17 அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்கிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். அருமையானவர்களே, இந்த ஜபம் கேட்கப்பட்டது. இந்த உலகத்திலே பல திருச்சபைகளின் பெயர் பலகைகள் இருந்தாலும் விசுவாசிகள் எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் அங்கத்தினராயிருக்கிறார்கள். எந்த ஒரு பாவியும் இயேசு என்னுடைய பாவத்திற்காக மரித்தார் என்பதை விசுவாசிக்கும் பொழுது அவனும் அந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் சேர்த்துக் கொள்ளப்படுகிறான். இந்த விசுவாசிகளின் ஐக்கியத்தை உலகத்திற்கு காட்ட முடியும் என்றால் உலகம் இயேசுவை விசுவாசிப்பதற்கு மிக உதவியாயிருக்கும். ஆனால் இன்று அதிகமாக விசுவாசிகள் ஒருவரை ஒருவர் பகைக்கிறதைத்தான் உலகம் பார்க்கிறது. எனவே அவர்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக விசுவாசிப்பதற்கு அதுவே தடையாயிருக்கிறது. திருச்சபைகளிலே காணப்படுகிற ஒற்றுமையின்மையை பார்த்து உலகம் பேசும் வார்த்தைகளை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் உங்கள் உள்ளம் உடையும். பிரியமானவர்களே, இப்படி இயேசுவை நாமும் தூஷிக்கப்படுவதற்கு நான் காரணமாயிருக்கிறேனா என்று நம்மை நாமே எண்ணி பார்ப்போம். யோவான் 17:22-23 வசனங்களை பாருங்கள். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயிருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் அவர்களிலும் அவர்கள் என்னிலும் என்பது எத்தனை அற்புதமான ஒன்று! இதை பரிசுத்த ஆவியானவரே நடப்பிக்கிறார். பிதாவிற்கும் குமாரனுக்கும் இடையிலே உள்ள ஐக்கியமே ஒரு விசுவாசிக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையிலே இருக்க வேண்டும். தேவன் இயேசுவை எந்த அளவு நேசித்தாரோ அதே அளவு என்னையும் உங்களையும் நேசிக்கிறார். யோவான் 17:24 வசனம், பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். அவரோடு பூரண ஐக்கியத்திலே இருக்கும்பொழுது அது ஒரு பரலோக வாழ்க்கையை தருகிறது. இதுவே தேவன் மனிதனை படைத்ததின் நோக்கம். எத்தனையோ உயிரினங்களை இந்த உலகத்திலே தேவன் படைத்தார். ஆனால் மனிதன் படைக்கப்பட்டது அவரோடு ஐக்கியமாயிருப்பதற்கு. மனிதனை சுயாதீன மனதோடு படைத்தார். அவன் விரும்பி பாவத்திலே போய் விழுந்தாலும் தேவன் அவனுடைய ஐக்கியத்தை விரும்புகிறார். பரலோகம் மிக அற்புதமானதாக இருக்கப் போகிறது. அவருடைய ஆடுகள் ஒவ்வொன்றும் அங்கே வந்து சேர வேண்டும். ஒவ்வொருவரும் அங்கே நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு உண்டு. இயேசுவின் மகிமையை பெற்றுக் கொள்ளும்படியாக விசுவாசி பரிசுத்தமாக்கப்படுகிறான். மோசே தேவனுடைய மகிமையை கண்டார். பிலிப்பு பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்றார். மகிமையின் சில துளிகளை வானவில்லிலும் சூரிய அஸ்தமனங்களிலேயும் நாம் பார்க்கலாம். அவருடைய பிரசன்னத்திலே வந்து அவருடைய மகிமையை பார்ப்போம் என்றால் அது எவ்வளவு சிறந்ததாயிருக்கும். யோவான் 17:25 வசனம், நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன், நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டதின் நோக்கமே நமது பாவத்திற்காக என்பதை ஒவ்வொரு விசுவாசிகளும் அறிந்திருக்கிறார்கள். யோவான் 17:26, நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். இறுதியாக அவர் ஜெபிக்கும் காரியம், நம்முடைய இருதயத்திலேயும் நம்முடைய வாழ்க்கையிலேயும் அவருடைய அன்பு இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். நாம் கிருபையை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும் எவ்வளவோ பேசுகிறோம். ஆனால் அவருடைய விருப்பம், அவருடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே இருந்து அது நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும். அருமையான சகோதரனை சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அவருடைய அன்பு எவ்வளவு வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை சற்றே எண்ணி பார்ப்போம். மதர் தெரசாவுடைய வாழ்க்கையிலே இயேசுவின் அன்பு உலகத்திற்கு காட்டப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் இயேசுவின் அன்பை காண முடிகிறதா? தொடர்ந்து 18 நாம் பிரவேசிக்கும் முன்னதாக ஒருமுறை கூட 17 சற்றே கவனிப்போம். யோவான் 17 விசுவாசிகளை குறித்தும் உலகத்தை குறித்தும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நம் மனக்கண் முன் கொண்டு வருவோம். முதலாவதாக 6 வசனத்திலே விசுவாசிகள் உலகத்திலிருந்து எடுத்து இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். 11 வசனத்திலே பார்ப்பது போல விசுவாசிகள் உலகத்திலே தான் இருக்கிறார்கள். ஆனால் 14 வசனத்திலே பார்க்கும்பொழுது அவர்கள் உலகத்தார் அல்ல, அவர்கள் உலகத்தால் பகைக்கப்படுகிறார்கள். 5 தீமையை நின்று காக்கப்படுகிறார்கள். 6 உலகத்திற்குள் அனுப்பப்படுகிறார்கள் என்று 18 வசனத்திலே பார்க்கிறோம். 23 வசனத்திலே பார்ப்பது போல உலகத்திற்கு முன்னாலே ஐக்கியத்தை வெளிப்படுத்த வேண்டியவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். அடுத்ததாக இயேசு கிறிஸ்து தன்னுடையவர்களுக்காக எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்? 12 வசனத்திலே அவர்களை காத்துக்கொண்டேன் என்கிறார். 13 வசனத்திலே ஆவியானவரின் நிறைவேறுதலினாலே கிடைக்கிற சந்தோஷத்திற்காக வேண்டிக் கொள்கிறார். 15 வசனத்திலே தீமையை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்கிறார். 17 வசனத்திலே அவருடையவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்கிறார். 21 வசனத்திலே விசுவாசிகள் எல்லாரும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். 24 வசனத்திலே அவரோடு கூட உள்ள ஐக்கியத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறார். அதே வசனத்தின் பின்பகுதியிலே அவருடைய மகிமையை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக சுத்தமாக்கப்பட்டவர்களாயிருக்க ஜெபிக்கிறார். எபிரேயரின் ஆக்கியோன் கூறியது போல இயேசு கிறிஸ்துவே நம்முடைய பிரதான ஆசாரியர். எபிரேயர் 7:25 என்ன சொல்கிறது? தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க கிறிஸ்து வல்லமை உடையவர். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்ப்பது போல பிரதான ஆசாரியரின் உடையிலே ஒரு மகிமை உண்டு. இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தின் பெயர்கள் அங்கே இருந்தது. பிரதான ஆசாரியன் தேவனுடைய சமூகத்திலே போகும்பொழுது 12 கோத்திரத்தின் சார்பிலும் முன்னே சென்றார். இயேசு கிறிஸ்துவும் வலிமையை காட்டுகிற தம்முடைய தோள்களிலே நம்மை சுமப்பது மட்டுமல்ல, தம்முடைய மார்பிலேயும் அவருடைய இருதயத்திலேயும் நம்மை சுமப்பது அவருக்கு நம்மேலே உள்ள அன்பை வெளிப்படுத்துகிறது. அவர் சர்வ வலிமையுள்ளவர், நம்மை முற்றுமுடிய நேசிக்கிறவர். இப்பொழுது நாம் யோவான் 18 அதிகாரத்திற்குள்ளே செல்வோம். யோவான் எழுந்த சுவிசேஷத்தின் 5 பகுதிக்குள்ளே வருகிறோம். உலகத்திற்கு இயேசுவின் சாட்சி என்று இதற்கு தலைப்பு கொடுக்கலாம். 18-20 அதிகாரங்களிலே இது அடங்கியிருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்காவை விட வித்தியாசமானதாக இருக்கிறது. அந்த 3 சுவிசேஷங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் மனித தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. மேலும் இரட்சகரின் பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 3 சுவிசேஷங்களிலும் அவர் எருசலேமை நோக்கி போகிறார். அங்கே தாம் மரிக்கப் போவதாக கூறுகிறார். அவருக்கு என்ன செய்யப்படும் என்பதையும், புறஜாதியார் கையிலே அவர் எப்படி ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்பதையும், அவருடைய உயிர்த்தெழுதலையும் குறித்து கூறியிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே அவருடைய தெய்வீகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அவருடைய மகிமையும் முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது. அவர் கைது செய்யப்படுவதிலே, அவருடைய மரணத்திலே, உயிர்த்தெழுதலிலே அவருடைய மகிமையை பார்க்க முடியும். அவர் கொடுத்த செய்திகளிலே எத்தனை முறை நான் பிதாவினிடத்திற்கு திரும்பி போகிறேன் என்று திரும்ப திரும்ப கூறுகிறார் பார்த்திருக்கிறீர்களா? இங்கு அவருடைய மகிமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. பாருங்கள், யோவான் 18:1, இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீஷருடனே கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது, அதிலே அவரும் அவருடைய சீஷரும் பிரவேசித்தார்கள். இந்த வேத பகுதியிலே அவருடைய மகத்துவத்தையும் அதே நேரத்திலே அவருடைய மனத்தாழ்மையையும் நாம் பார்க்கலாம். இயேசு எதற்காக எருசலேமை விட்டு கெதரோன் ஆற்றை தாண்டி வந்தார்? இது வழக்கமாக அவர் வருகிற ஒரு இடமாயிருந்திருக்கிறது. வசனம் 2 பாருங்கள், இயேசு தம்முடைய சீஷருடனே கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடியினால் அவரை காட்டிக் கொடுக்கிற யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தான். லூக்கா 21:37 அவர் பகல் காலங்களில் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணிக்கொண்டு ராக்காலங்களிலே வெளியே போய் ஒலிவமலை எனப்பட்ட மலையிலே தங்கி வந்தார் என்று சொல்லியிருக்கிறார். மேலும் லூக்கா 22:39 பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவமலைக்கு போனார் என்று வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஒலிவமலைக்கு செல்வதற்காக அவர் கெதரோன் ஆற்றை கடந்து போக வேண்டியிருந்தது. யூதாஸ் இயேசுவை காட்டிக் கொடுக்க தீர்மானம் எடுத்த பிறகும் இயேசு கெதரோன் நாட்டை கடந்து சென்றார். இதேபோல கெதரோன் ஆற்றை கடந்த மற்றொரு மனிதனை குறித்து பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். அப்பொழுது தாவீது ராஜா காட்டிக் கொடுக்கப்பட்டார். தாவீதின் மகன் அப்சலோம் ஒரு கலகத்தை உண்டு பண்ணின பொழுது அவனுடைய நண்பனும் ஆலோசனை காரணமாயிருந்த அகித்தோப்பேலும் அவரை காட்டிக் கொடுத்தான். அவனும் அந்த கெதரோன் ஆற்றை கடந்து வந்தான். இந்த வேதவசனங்களை எல்லாம் பார்க்கும்பொழுது இயேசு ஒரு நாள் இரவிலேயும் எருசலேமிலே தங்கியதாக தெரியவில்லை. அவருடைய ஜீவிய காலத்தின் கடைசி நாட்களிலே பித்தானியாவிலே நண்பர்களோடு சென்று தங்கினார். கடைசி இரவிலேயும் எருசலேம் நகரத்தை விட்டு வெளியே வந்து கெத்செமனே தோட்டத்திலே தான் தங்கினார். தனது எதிரிகளுக்கு தன்னை பிடித்துக் கொள்ளும்படியான வாய்ப்பை கொடுக்கும்படியாய் இந்த தனிமையான அமைதியான இடத்திற்கு வந்தார். ஏற்கனவே பல சமயங்களிலே அவரை பிடிக்க எண்ணினார்கள். ஆனால் தேவாலயத்திலேயோ எருசலேமின் தெருவிலேயோ கூட்டத்தின் மத்தியிலேயோ அவரை பிடிக்க பயந்தார்கள். அடுத்ததாக கெத்செமனே தோட்டத்திலே இயேசுவின் வேதனைகளை பாடுகளை குறித்து யோவான் எழுதவில்லை. அவர் ஜெபித்ததை குறித்து, வேர்வையின் துளிகள் ரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்ததை குறித்து அவர் சொல்லவில்லை. மாறாக அவருடைய மகிமையை குறித்தே பேசுகிறார். அவர் கிறிஸ்துவின் தெய்வீகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். மற்ற சுவிசேஷங்கள் அவருடைய மனித தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்ட பொழுது எதிர்த்து நிற்கவில்லை. ஏசாயா 53:7 நாம் பார்ப்பது போல அவர் தம்முடைய வாயை திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படும் ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல, தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருந்த ஆட்டைப் போல அவர் இருந்தார். மற்றொன்றையும் நாம் கவனிக்க வேண்டும். மற்ற நேரங்களிலே அவர் இயேசுவை பிடிக்க வந்தபொழுதெல்லாம் அவர் கடந்து சென்று விட்டார், மறைந்து சென்று விட்டார். ஆனால் இப்பொழுது அவர்கள் வந்து அவரை கூட்டிச் செல்லும்படியாக தானே அவருடைய கையிலே தன்னை அர்ப்பணிக்கிறார். யோவான் 18:3 யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான். லூக்கா இதை குறித்து சொல்லும்பொழுது லூக்கா 22:52 ஒரு கள்ளனை பிடிக்க புறப்பட்டு வருவது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்து புறப்பட்டு வந்தீர்கள் என்று இயேசு கேட்கிறார். போர் சேவகரின் கூட்டம் என்று சொல்லும்பொழுது ஒரு கூட்டத்திலே சுமார் 500 போர் வீரர்கள் இருப்பார்கள். மத்தேயு கூறும்பொழுது திரளான ஜனங்கள் பட்டயத்தையும் தடியையும் பிடித்துக் கொண்டு வந்தார்கள் என்று கூறியிருக்கிறார். இப்படி கூடி வந்த மக்கள் அவர் செய்த அற்புதங்களை பார்த்திருக்கிறார்கள். இப்படி கூட்டமாக வந்தால் எளிதிலே அவரை பிடித்து விடலாம் என்று எண்ணினார்கள். அப்பொழுது இயேசு எவ்வளவு மதிப்போடு நடந்து கொள்கிறார் என்று பாருங்கள். யோவான் 18:4 இயேசு தமக்கு நேரிடப் போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அருமையானோர்களே, இயேசு ஏதோ பாவப்பட்ட பலவீனமான ஒருவர் தந்திரமுள்ள சமய தலைவர்களுடைய கரத்திலேயும் ரோம அதிகாரத்திற்குள்ளேயும் விழுந்து விட்டார் என்று எண்ணுகிறீர்களா? அவர் தன்னைத்தானே இவ்வாறு ஒப்புக்கொடாவிட்டால் அவர்கள் கொண்டு வந்த அத்தனை ஆயுதங்களாலும் எந்த பயனும் இல்லை. யோவான் 18:5 பாருங்கள், அவருக்கு அவர்கள் பிரதித்திரமாக, நசரேனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான். அருமையானுள்ளே, இங்கே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் உண்டு. இவர்கள் அவரை நசரேனாகிய இயேசு என்று சொல்கிறார்கள். அவருக்குரிய மகிமையை அவர்கள் கொடுக்கவில்லை. அவர்கள் கிறிஸ்து என்று அழைப்பதை விரும்பவில்லை. என்றாலும் பரவாயில்லை, இயேசுவின் நாமம் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம். நாள் ஒன்று வரப்போகிறது, அப்பொழுது பூமியிலேயும் பூமிக்கு அடியிலேயும் நரகத்திலேயும் இருக்கிறவர்கள் உடைய முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கப் போகிறது. இவர்கள் அவரை யார் என்று அறியாததினாலே அவருக்குரிய மகிமையை கொடுக்கவில்லை. இங்கே நமக்கு வினோதமாய் தெரிகிற ஒரு காரியம் உண்டு. யூதாசும் அவரை அறியவில்லை. ஏன் யூதாஸ் அவரை அறியவில்லை? அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்பொழுது 2 கொரிந்தியர் 4:3-4 இவ்விதமாய் சொல்லியிருக்கிறார். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாயிருந்தால் கெட்டுப்போகிறவர்களுக்கே அது மறைபொருளாயிருக்கும். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். சரி, தொடர்ந்து யோவான் 18:6 பாருங்கள். நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்னவுடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, யோவான் 1:14 இதைத்தான் நாம் வாசிக்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியாய் தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது அவர் தனது மகிமையை வெளிப்படுத்தினார். அவர்கள் பின்னிட்டு விழுந்தார்கள். இந்த சூழ்நிலையிலேயும் தானே எல்லா அதிகாரத்தையும் உடையவராயிருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார். அவருடைய அனுமதி இல்லாமல் அவர்களால் அவரை கைது செய்ய முடியவில்லை. அவரை தொழுது கொள்ளும்படியாக முன்னாலே அவர்கள் விழவில்லை. பயத்திலேயும் நடுக்கத்திலேயும் பின்னோக்கி விழுந்தார்கள். அந்த சில வினாடிகள் ஒரே குழப்பமாயிருந்திருக்க வேண்டும். அவர்கள் நாசரேத்து இயேசுவை மட்டும் காணவில்லை, அவருடைய முழு மகிமையையும் கண்டிருக்க வேண்டும். இது ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாயிருக்கிறது. கவனிங்கள், வாசிக்கிறேன். சங்கீதம் 27:1-2 கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். சங்கீதம் 35:4 என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக, எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணமடைவார்களாக. மேலும் சங்கீதம் 40:14 பார்க்க வேண்டும். என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி, எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு லட்சம் அடைவார்களாக. அருமையானவர்களே, இயேசு தமது மகிமையை வெளிப்படுத்தின சில வினாடிகளிலே எத்தனை தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியது பார்த்தீர்களா? அவர்கள் நாசரேத்தூர் இயேசுவை தேடினார்கள். இங்கே அவர் இருக்கிறார். அவரே மகிமையின் ஆண்டவர். அருமையானவர்களே, நீங்கள் அவரை பார்க்கிறீர்கள். அவர் யார் என்பது உங்களுக்கு தெரியுமா? ரட்சிக்கப்படாத மனிதன் அவரை அறியான். மனிதர்கள் வேத புத்தகத்தை படிக்கலாம், சமய பக்தி உள்ளவர்கள் போல நடந்து கொள்ளலாம். அதேவேளையிலே நாசரேத்தர் இயேசுவை ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக அவர்கள் கண்டுகொள்ளுகிறதில்லை. யோவான் 18:7-9 பாருங்கள். அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள், நசரேனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு பிரதித்திரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறதுண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. இங்கே மீண்டுமாக அவருடைய தெய்வீகம் எப்படி வெளிப்படுகிறது பார்த்தீர்களா? எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே வைத்திருக்கிறார். யாரை அவர்கள் கைது செய்ய வேண்டும், யாரை அவர்கள் விட்டுவிட வேண்டும் என்பதை கூட அவரே சொல்லுகிறார். மீப்பன் பிடிக்கப்படுவான், ஆடுகள் சிதறுண்டு போகும் என்ற தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேறியது. அங்கே சீஷர்கள் யாரும் கைது செய்யப்படவில்லை. அவர்கள் அவருக்கு எதிராக சாட்சிகளாகவோ உடன் இருந்தவர்களாகவோ பிடிக்கப்படவில்லை, நிறுத்தப்படவில்லை. வசனங்கள் 10-11. அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்திலிருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்குஸ் என்று பெயர். அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். பேதுரு இப்படி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினாலும் ஏன் அவனையும் கைது செய்யவில்லை? இதை குறித்து லூக்கா சொல்லும்பொழுது இயேசு காது வெட்டப்பட்டவனுடைய காதை சுகமாக்கினார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் ஏன் பேதுருவை அவர்கள் கைது செய்யவில்லை? ஏனென்றால் இவர்களை போக விடுங்கள் என்று இயேசு கட்டளை கொடுத்திருந்தார். அந்த சூழ்நிலையிலேயும் அவரே அதிகாரத்தில் இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயும் பேதுரு தன்னுடைய உள்ளத்திலே, நான் அவருக்காக மரிக்கவும் ஆயத்தம் என்பதை நான் அவருக்கு காட்டப் போகிறேன் என்று சொல்லி யோசித்திருக்க வேண்டும். இயேசு செல்லும் இடத்திற்கு தானும் ஏன் வர முடியாது என்று கேட்டார். பேதுரு அவருக்காக ஜீவனை கொடுக்கவும் ஆயத்தம் என்று கூறினார். ஆனால் இயேசு பேதுருவையே பேதுருவுக்கு தெரியாது என்பதை வெளிப்படுத்தினார். ஏனென்றால் பேதுரு அந்த இரவிலேயே 3 இயேசுவை மறுதளிக்கப் போகிறான். அருமையானவர்களே, இன்றைக்கும் திரும்ப திரும்ப ஒவ்வொரு கூட்ட வேளையிலேயும் தங்களை இயேசுவுக்காக அர்ப்பணிப்பது அநேகருக்கு தேவையானதாயிருக்கிறது. அந்த அர்ப்பணிப்பையும் அறிந்து உணர்ந்துதான் செய்கிறார்கள். ஆனால் அவர்களிலே பலன் இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் கூறியிருக்கிறார். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்திலே உண்டு, ஆனால் அதை செய்ய வல்லமை இல்லை. அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே மட்டுமே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கை வாழ முடியும். பேதுரு அந்த வேலைக்காரனின் கழுத்தை குறிவைத்து வெட்ட முயன்றான், ஆனால் அது காதிலே போய் நின்றது. நல்ல ஒரு மீன் பிடிக்கும் திறமைசாலி, ஆனால் பட்டய பழக்கம் இல்லாதவன். இயேசு அவர்களிடத்திலே பட்டயத்தை கொள்ளும்படியாய் கூறியது அவரை பாதுகாப்பதற்காக அல்ல, அவர்கள் தங்களை தாங்களே காத்துக் கொள்வதற்காகத்தான். இயேசு கிறிஸ்து தன்னை கைது செய்ய வந்தவர்களிடத்திலே தானே ஒப்படைக்கிறார். அவர் ஆயத்தமாகிவிட்டார். பிதா எனக்கு தந்துள்ள பாத்திரத்திலே நான் பானம் பண்ண போகிறேன் என்கிறார். வேதபுஸ்தத்திலே அநேக பாத்திரங்களை குறித்து வாசிக்கிறோம். சங்கீதம் 116:13 ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். எரேமியா 16:7 தேற்றரவின் பாத்திரத்தை குறித்து வாசிக்கிறோம். சங்கீதம் 23:5 என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். இது மகிழ்ச்சியின் பாத்திரம். இங்கே இயேசு கிறிஸ்து அருந்தும்படியாய் கொடுக்கப்பட்ட பாத்திரம் பிதாவினாலே கொடுக்கப்பட்டது. இது பயங்கரமான ஒரு பாத்திரம். எனவேதான் மத்தேயு 26:39 பார்க்கும்பொழுது, இயேசு, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று ஜெபித்தார். இது நியாய தீர்ப்பின் பாத்திரம். இயேசு கிறிஸ்துவுக்கு முதுகு காட்டுகிற ஒவ்வொருவருக்கும், அவரை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நியாய தீர்ப்பின் பாத்திரத்தை குடிக்க கொடுக்க வேண்டும். நமக்காக இயேசு அதை குடித்தார். அவர் பாவமில்லாதவராயிருந்தாலும் அந்த பாத்திரத்தை அவர் வேண்டாம் என்று எண்ணின பொழுதும் நமக்காக அதை குடித்தார். என்னுடைய பாவமும் உங்களுடைய பாவமுமே அந்த பாத்திரத்திலே இருந்தது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்கிற 7 கோபாக்கினையின் பாத்திரங்களும் துன்மார்க்கர் மேலே ஊற்றப்படுகிறது. சங்கீதம் 11:6 நாம் பார்க்கும்பொழுது, துன்மார்க்கர் மேல் கண்ணிகளை வருஷிக்க பண்ணுவார், அக்னியும் கந்தகமும் கடும் கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு என்று வாசிக்கிறோம். மீண்டுமாக இயேசு பேதுருவினிடத்தில் என்ன சொல்கிறார்? பேதுருவே, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்கிறார். அருமையானவர்களே, இதைவிட மேலான ஒரு விருப்பத்தை நாம் எங்கும் காண முடியாது. ஏதோ கருத்தற்றவராய் இரட்சகர் இதை செய்தார் என்று நாம் எண்ணிக்கொள்ளக் கூடாது. எபிரேயர் 12:2 என்ன வாசிக்கிறோம்? அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்து அத்தனை பாடுகளையும் வேதனைகளையும் எனக்காகவும் உங்களுக்காகவும் அனுபவித்தார். சட்டப்படி இந்த ஆக்கினையின் பாத்திரத்தை, இந்த கோபாக்கினையின் பாத்திரத்தை நாம் பருகியிருக்க வேண்டும். ஆனால் நாம் சந்தோஷத்தை அனுபவிக்கும் பொருட்டு நாம் தேவனோடு நல்ல ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்ளும்படிக்கு நமக்காக நம்முடைய இடத்திலே இந்த வேதனைகளை எல்லாம் அனுபவித்தார். இதை குறித்து எண்டாவது நாம் அமர்ந்து சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? அவருடைய பாடு மரணங்களை குறித்து சிந்திக்கிற இந்த நாட்களிலாவது நமக்காக அவர் பட்ட வேதனைகளை நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றியுள்ள இருதயமுள்ளவர்களாக வாழவும், அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை வெறுத்து தள்ளவும், அவரை நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவும் நம்மை அர்ப்பணிப்போமா? ஜபிப்போம். எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, எங்களுடைய பாவத்திற்காக தண்டனையை அனுபவிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மேல் வைத்த அன்பினாலே நாங்கள் இந்த வேதனைகளை அனுபவிக்க கூடாது என்று நீர் விரும்பினபடினாலே உம்முடைய ஒரே குமாரனை எங்களுடைய இடத்திலே விட்டுக் கொடுத்தீரையா, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த மகா பெரிய அன்பை உணர்ந்தவர்களாக, இந்த உண்மையை உணர்ந்தவர்களாக நாங்கள் என்றென்றும் எங்கள் வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணித்து உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்தரலும். இந்த மகத்துவமான சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியாமல் பிசாசானவர் யார் யாருடைய கண்களை குருடாக்கி போட்டிருக்கிறானோ அப்படிப்பட்டவருடைய கண்களை நீரே கிருபையாய் இறங்கி திறக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, மக்களை இருளுக்குள்ளே வழிநடத்துகிற பிசாசானவனை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டி போடுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை விடுதலை செய்யும். உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய மகிமையை காண உதவி செய்யும். உமக்குள்ளே மகிழ்ச்சியான மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ நீரே வழி நடத்தியறலும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
அன்பர்களே, ஒவ்வொரு நிகழ்ச்சி மூலமும் தேவன் உங்களோடு பேசுகிற காரியங்களை எங்களுக்கு உடனே எழுதி அனுப்புங்கள். நீங்கள் கடிதம் எழுதும் பொழுது உங்கள் முகவரியுடன் உங்கள் தொலைபேசி எண்ணையும் சேர்த்து எங்களுக்கு எழுதுங்கள். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். சங்கீதம் 37:4. சங்கீதம் 37:4.